ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जय मुदिरयेत्। अश्वप्रायेष भद्रेषु नित्यं भागवतस्य व्या भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति निश्चिकी। ஸ்ரீமத்பாகவதம் முதலாவது காண்டம் எட்டாவது அத்தியாயம் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் பாதம் 19. மாயா ஜவனிகா சன்னம் அஜ்ஞாதோக்ஷஜம் அவ்யயம் அலக்ஷ்யே மூடத்ருஷா நடோ நாட்டியதரோ யதா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுதை தெய்வத்திரு அபேசரண அரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய ஸ்ரீல பிரபுபா அதுக்கு ஜாய். மொழிபெயர்ப்பு: நீங்கள் குறைவடைய புலனுணர்வின் எல்லைக்கு அப்பாற்பட்டவராவீர். நீங்கள் மாயசக்தியின் திரையால் மூடப்பட்டுள்ள குறையற்றவராகவே என்றும் இருக்கிறீர்கள். நடிகரை போல் உடையணிந்திருப்பவரை அடையாளம் காண முடியாததைப் போலவே முட்டாளின் கண்களுக்கு நீங்கள் புலப்படாதவராக இருக்கிறீர்கள். பொருளுரை: குறைந்த அறிவுள்ளவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் என்று தப்பாக எண்ணுகின்றனர் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். இதனால் அவர்கள் அவரை ஏளனம் செய்கின்றனர். இதைத்தான் குந்தி தேவி இங்கு உறுதி செய்கின்றார். பகவானின் அதிகாரத்தை எதிர்ப்பவர்கள் சிற்றறி உள்ளவர்கள் அவர். இவர்கள் அசுரர்கள் எனப்படுகின்றனர். அசுரர்களால் பகவானின் அதிகாரத்தை ஏற்க முடியாது. பகவான் நமக்கிடையில் ராமர், நிருசிங்கர், வராகர் போன்ற உருவங்களிலோ அல்லது அவர் சுயமான கிருஷ்ண ரூபத்திலோ தோன்றும் பொழுது மனிதர்களால் இயலாத பல அற்புதமான செயல்களை அவர் நிகழ்த்துகிறார். இந்த மகாபுராணத்தின் 10வது காண்டத்தில் நாம் காணவிருப்பதைப் போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் தாயின் மடியில் படித்திருந்த நாட்களிலிருந்தே பல அமானுஷ்யமான செயல்களை செய்துள்ளார். பூதன அரக்கி குழந்தை கிருஷ்ணரை கொள்வதற்காக அவளது முளைக்காம்பில் விஷத்தை தடவியிருந்தாள் என்ற போதிலும் கிருஷ்ணர் அவளை கொன்றுவிட்டார். அவளது முளைப்பாலை பகவான் ஸ்ரீ சாதாரண குழந்தையைப் போல உறிஞ்சி குடித்ததுடன் அவளை உயிரையும் குடித்து விட்டார். அதே போலவே சிறுவன் ஒருவன் சிறு பொம்மைகளை கையில் எடுப்பது போல் அவர் கோவர்த்தன் மலையை தூக்கினார். பிருந்தாவன வாசிகளை காப்பாற்றுவதற்காக மலையை தூக்கியவாறு அவர் சில நாட்களே நின்றிருந்தார். இவை புராணங்கள், இதிகாசங்கள், சரித்திரங்கள் மற்றும் உபநிஷதங்கள் போன்ற அதிகாரப்பூர்வமான வேத நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ள சில அமானுஷ்யமான செயல்களாகும். பகவத்கீதையின் வடிவில் அற்புதமான உபதேசங்களையும் அவர் அளித்துள்ளார். ஒரு வீரர், இல்லறவாசி, ஆசிரியர் மற்றும் துறவி ஆகிய நிலைகளில் அற்புதமான திறமைகளை அவர் காட்டியுள்ளார். வியாசர், தேவலர், அசிதர், நாரதர், மத்வர், சங்கரர், ராமானுஜர், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஜீவகோசாமி, விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர், சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் ஆகியோரும் அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரையில் வரும் மற்ற ஆச்சாரியர்களும் அவரை பரமபுருஷராக பகவானாக ஏற்றுக்கொண்டிருந்தனர். இவர்களைப் போலவே பகவானும் வேத நூல்களின் பல இடங்களில் இவ்வுண்மையை அறிவித்துள்ளார். எனினும் பகவானை பரமபுருஷராக ஏற்றுக்கொள்ள தயங்கும் அசுர இயல்பை கொண்ட ஒரு பிரிவினர் இருக்கத்தான் செய்கின்றனர். அவருடைய குறைந்த அறிவும் கடந்த மற்றும் நிகழ்காலங்களில் அவர்கள் செய்த பல்வேறு தீய செயல்களினால் விளைந்த அவர்களது வீண் பிடிவாதமே இதற்கு காரணமாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இத்தகைய மனிதர்களின் முன் நின்று கொண்டிருந்த போதிலும் அவர்களால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள இயலவில்லை. மற்றொரு சிரமம் என்னவென்றால், குறையுடைய தங்களது புலன்களையே அதிகமாக நம்பியிருப்பவர்களாலும் அவரை பரமபுருஷராக உணர்ந்தறிய முடியாது. இத்தகைய மனிதர்கள் நவீன விஞ்ஞானிகளைப் போன்றவர்கள் அவர். அவர்கள் தங்களது பரிசோதனை அறிவினால் அனைத்தையும் அறிய விரும்புகின்றனர். ஆனால் குறையுடைய தான பரிசோதனை அறிவினால் பரமபுருஷரை அறிவது சாத்தியமல்ல. அவர் இங்கு அதோக்ஷஜா என்று விவரிக்கப்பட்டுள்ளார். நம்முடைய எல்லா புலன்களும் குறையோடு, அதாவது அவர் பரிசோதனை அல்லது அறிவின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் என்று விவரிக்கப்படுகிறார். நம்முடைய எல்லா புலன்களும் குறையுடையவையே. அனைத்தும் நம்முடைய கண்காணிப்பில் உள்ளதாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் நமது ஆட்சிக்கு உட்படாத சில பௌதிக சூழ்நிலைகளின் கீழ் மட்டுமே பொருட்களை நம்மால் காண முடிகிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். பகவான் புலன்களுக்கு அறிவிற்கு அப்பாற்பட்டவர் ஆவார். பந்தப்பட்ட ஆத்மாக்களின் குறையை முக்கியமாக குறைந்த அறிவுள்ளவர்களான பெண்கள் பிரிவினரின் இக்குறையை குந்தி மகாராணி ஏற்றுக்கொள்கிறாள். குறைவறிவுடைய மக்களுக்கு கோயில்கள், மசூதிகள் அல்லது தேவாலயங்கள் தேவைப்படுகின்றன. இதனால் பகவானின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளவும் அத்தகைய புனித இடங்களில் உள்ள அதிகாரிகளிடமிருந்து பகவானை பற்றி கேட்கவும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. குறைந்த அறிவுள்ளவர்களுக்கு துவக்க நிலையில் உள்ள இந்த ஆன்மீக வாழ்வு அவசியமாகும். பொதுமக்களுடைய ஆன்மீக பழக்க வழக்கங்களின் தரத்தை உயர்த்துவதற்கு தேவைப்படும் இத்தகைய வழிபாடு தலங்கள் அமைப்பதை மூடர்கள் தான் குற்றம் கூறுவார்கள். சுறுசுறுப்பான சேவையின் வாயிலாக முன்னேறிய பக்தர்கள் பகவானை தியானிப்பதால் எவ்வளவு நன்மையை பெறுகின்றனரோ அதே நன்மையை கோயில் மசூதிகள் தேவாலயங்களில் உள்ள பகவானுடைய அதிகாரிகள் முன் தான் முன் தலை வணங்கும் பாமர மக்களும் பெறுகின்றனர். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுரும் விலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாஞ்ச ஸ்ரீரூபம் சகஜாதம் சககன ரகுநாதம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சகன்லலிதா ஸ்ரீவிசாகாஞ்ச. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமினி தினாமினே. நமோ ஆச்சாரிய பாதானிதா குருபதாயினி கௌரகததாமதாய நகரகிராமதாரிணி. ஜய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரி. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம வந்து குந்தி மாதனுடைய பிரார்த்தனையில் வந்து ஸ்ரீமத் பாகவத புராணத்துலேருந்து படிச்சுட்டுருக்கோம். இன்றைக்கு இது ரெண்டாவது ஸ்லோகம். இந்த பிரார்த்தனையில் குந்தி மகாராணி ரொம்ப அற்புதமாக ஆன்மீக தத்துவங்களை போதிக்கிறாங்க. மாயா ஜவனிகா ஜன்னம் அக்ஞாதோக்ஷஜம வியயம் லலக்ஷே மூட திருஷா நரோ நாட்டியதரோ யதா. மாயா ஜவனிகா சன்னம், அதாவது மாயைங்கிற திரை, திரையினால் மறைக்கப்பட்டிருக்கிறவங்க கிருஷ்ணரை பார்க்கறதா இருக்கும், எழுதலை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பூலோகத்தில் தோண்டி இருந்த பொழுது எல்லோராலும் அவரை பகவானை ஏற்றுக்கொள்ள முடியல, எல்லோராலும் அவரை பகவானை பார்க்க முடியல. காரணம் என்ன? ஜீவாத்மாக்கள் மாயைங்கிற திரையினால் மறைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த குந்தி மகாராணிய பிரார்த்தனையில் சொல்லக்கூடிய இதே விஷயத்தை பகவத்கீதையும் கிருஷ்ணர் உறுதிப்படுத்துகிறார். நாகம் பிரகாஷ சர்வசிய யோகமாயா சமாவிரதக மூடோயம் நாபிஜானாதி லோகோமா மஜமவேயம். நாகம் பிரகாஷ் கிருஷ்ணர் தன்னை எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துறதில்லைன்னு சொல்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போவுமே எல்லாருக்கும் தன்னை அவர் வெளிப்படுத்துறதில்லை. நாகம் பிரகாஷ சர்வசிய யோகமாயா சமாவிரதக, யோகமாயங்கிற திரையினால் அவர் தன்னை மறைச்சிருந்தார். அதனால் என்ன ஆயிடுதுன்னா மூடர்களால், மூடோயம் நாபிஜானாதி முட்டாள்கள் அசுரத்தன்மை உள்ளவங்க அவங்களெல்லாம் பகவானை உள்ளபடி புரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம கண் கூட பார்க்கலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாபரயுகத்தில் தோன்றி லீலைகள் செய்தப்போ எல்லோராலும் அவரை பகவானை ஏற்றுக்கொள்ள முடியல. கொஞ்சம் பேர் தான் அவர் பகவானை ஏற்றுக்கொண்டாங்க. உதாரணத்துக்கு வசுதேவர், தேவகி, குந்தி மகாராணி, பாண்டவர்கள், விதுரர், பீஷ்மர், துரோணர், இந்த மாதிரி உள்ள பக்தர்களால் மட்டும்தான் அவரை பகவானை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதே சமயம் அடுத்த தரப்பில் பார்க்கும்போது சிசுபாலன், ஜராசந்தன், தண்டவக்ரன், கம்சன், துரியோதனன் இந்த மாதிரி உள்ளவங்களால அவரை பகவானை ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் அவங்களோட அசுரத்தன்மையும் பொறாமையும் தான் முக்கியமான காரணமாக. அப்போ அவங்க மாயைங்கிற திரையினால் மறைக்கப்படுறதுனால அவங்களால பகவானை கிருஷ்ணரை முழுமுதற்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த மாயைங்கிற திரை விளக்கப்பட்ட உடனே தான், விளக்கப்பட்டால் தான் அவங்களால பகவானை, அதாவது அவங்க வந்து இந்த மாயிலேருந்து விடுபடும் பொழுது தான் அவங்களால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உணர முடியும். இல்லை சில சமயங்களில் நம்ம கோயிலில் வந்து ஆல்டரில் வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். ஆல்டரில் அந்த திரை போட்டிருக்கும் போது நம்மளால் உள்ள விக்கிரகங்களை தரிசிக்க முடியாது. திரையை விளக்கணுன்னே உள்ள விக்கிரகங்களை தரிசிக்கலாம். அந்த மாதிரி மாயைங்கிற திரை அதை விளக்குனா தான் நம்ம வந்து பகவானை தரிசிக்க முடியும். அப்போ மாயையில் மாயினுடைய பிடியில் கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் மாட்டின் இருக்கிறதுனால அந்த அசுரத்தன்மையினால் அவங்க வந்து பகவானுடைய இருப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அறியாமையில் மாயை வந்து அறியாமல் ஒப்பிடப்படுது. அதுதான் ரெண்டாவது வார்த்தையில் சொல்கிறாங்க, அஜ்ஞான மாயா ஜவனிகா ஜன்னம் அஜ்ஞான அஜ்ஞான அதோக்ஷஜம் அவ்யயம். அவங்களுடைய அஜ்ஞானத்தினால அறியாமையினால கிருஷ்ணர் அழிவற்றவர், அவர் நம்முடைய புலன்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டதுங்கிறத அவங்களால உணர முடியுது. இப்போ கட்டுண்ட ஆத்மாக்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இந்த ஜட உலகத்தில் இந்த ஜட உடல் எடுத்துட்டு அறியாமையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி அறியாமையில் வாழ்றதுனால அந்த ஜீவாத்மா என்ன நினச்சிக்கிறான்னா பகவானுடைய இருப்பையோ அவருடைய செயலையோ அவங்க மறுக்கிறாங்க. காரணம் என்னன்னா அது அறியாமை தான் காரணம். நீங்கள் குந்தி தேவி சொல்கிறாங்க, ஒன்று அறியாமை, இன்னொன்று வந்து அந்த அறியாமையினாலையும் மாயினுடைய பிடியில் அவங்க வசமாக மாட்டின் இருக்கிறதுனாலையும் அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு சாதாரண மனிதனாவோ இல்லை ஒரு அரசராகவோ இல்லை அவர் இந்த உலகத்தில் தோன்றிய ஒரு சாதாரண நபராகவும் நினைக்கிறாங்க. இதுதான் மாயாவாதிகள் செய்யக்கூடிய தவறு. மாயாவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து தன்னை பெரிய சாஸ்திரம் தெரிஞ்சவன்டா நினச்சிக்கிறாங்க, நான் வந்து சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கோம் எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு மாயாவாதிகள் தன்னை வந்து பெரிய வித்வான்களாக நினச்சிக்கிறாங்க, பெரிய பண்டிதர்கள் அல்லது தங்களை பெரிய ஒரு ஞானிகளாவோ இல்லை தங்களை பெரிய ஒரு ஆன்மீகவாதியோ நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் மாயாவாதிகள் அவங்க வந்து கிருஷ்ணருடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்றதில்லை, அதனாலே அவங்க கிருஷ்ண அபராதின்னு சொல்லப்படுறாங்க. மாயாவாதி கிருஷ்ண அபராதி, ஒரு மாயாவாதி வந்து கிருஷ்ணருக்கு அபராதம் செய்யக்கூடியவனாக இருக்கிற சைத்தன்ய மகாப்பிரபு சொல்றார். அதனால தான் சைத்தன்ய மகாப்பிரபு எச்சரிக்கிறார், மாயாவாதி பாஷிஷுலே ஹோய் சர்வநாத், ஒரு மாயாவாதிக்கிட்டிருந்து எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்றார். காரணம் என்னன்னா மாயாவாதி கிருஷ்ணருக்கு அபராதம் செய்யக்கூடிய அந்த மாயாவாத தத்துவத்தை அவங்க எடுத்துட்டு இருக்கிறதுனால அவங்க அறியாமையில் இருக்கிறதுனால தன்னை புத்திசாலி நினச்சிக்கிறதே ஒரு அறியாமை. அப்படி அவங்க அறியாமையில் இருக்கிறதுனால அவங்க கிருஷ்ணரை வந்து அழிவற்றவர் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்றது. மாயாவாத தத்துவப்படி அவங்க என்னென்னா என்ன எடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு ரூபம் கிடையாது, அந்த பிரம்மம் இந்த உலகத்தில் வரும்போது ஒரு ரூபத்தை எடுத்துட்டுது அப்புறம் இந்த ரூபத்தை விட்டு போயிடுதுன்னு. உண்மையில் வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் சாஸ்திரங்களும் அதை அப்படி ஏற்றுக்கொள்றது. ஏன்னா கிருஷ்ணருடைய ரூபம் வந்து நித்தியமானதுன்னு பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், அஜோபிஷன் அவே ஆத்மா பூதானாமி சரோபிஷன் பிரகதியும் சுவாமதிஷ்டாப்பிய சம்பவாமி ஆத்மமாயா. பகவான் பெறப்பட்டவர், அஜோபிஷன் அவ்வே ஆத்மா. இங்கும் அவ்வயங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்காங்க குந்திதேவி. குந்திதேவி அவ்வயங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதே அவ்வயங்கிற வார்த்தையை கிருஷ்ணர் பகவத்கீதையிலையும் பயன்படுத்துகிறார். அஜோபிஷன் அவ்வே ஆத்மா. அஜோனா பெறப்பட்டவர், அவ்வயம்னா அழிவற்றவர். அஜோபிஷன் அவ்வே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன். உயிர்வாளிகள் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அவர் தான், எல்லா உயிர்வாளிகளும் கட்டுப்படுத்தக்கூடியவரும் பெறப்பற்றவரும் அழிவற்றவருமான கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தோன்றார். பிரகிருதி அப்படின்னா இந்த உலகத்தில் தோன்றார். இந்த உலகத்தில் தோன்றார் எப்படி தோன்றார், சம்பவாமி ஆத்மமாயா, தன்னுடைய ஆத்மீகமான சரீரத்தோட அந்த அதே தெய்வீகமான சச்சிதானந்த விக்கிரகத்தோடு அவர் இங்கே தோன்றார். இதை பகவத்கீதையும் உறுதி செய்திருக்கார் கிருஷ்ணர். அதே மாதிரி ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், நிம்பார்க்க சாமி, விஷ்ணு சாமி இதை போன்ற ஆச்சாரியர்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, பகவான் ரூபம் உள்ளவராக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அப்போ மாயாவாதிகள் தங்களை வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களாம் நினச்சின்றாங்களே தவிர அவங்க வந்து பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க வந்து அவ்வளோ புத்திசாலிகளாக கருதப்படுது, அவங்க முட்டாள்களாக தான் கருதப்படுறாங்க. அதுவும் பாகவத புராணத்தில் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஏ என்ன அரவிந்தா கவிமுக்தமானினா தையஸ்து பாபா அவிசுத்த புத்தி. அவிசுத்த புத்தி, அவங்க சுத்த புத்தி கிடையாது. அவிசுத்த புத்தினா சுத்தமில்லாத புத்தி. ஏன் சுத்தமில்லாத புத்தி, அவங்க கிருஷ்ணருடைய அந்த தெய்வீகமான ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க அவ்வளோவா புத்திசாலிகள் இல்லை அப்படின்னு பாகவதம் சொல்லு. அப்போ யாரெல்லாம் கிருஷ்ணோடைய இருப்பை மறுப்பாங்கன்னா கிருஷ்ணோடைய ரூபத்தை அவருடைய செயல்கள் அவருடைய லீலைகள்லாம் யார் மறுப்பாங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, மாயனுடைய பிடியில் மாட்டின்னு இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் வந்து கிருஷ்ணரை உள்ளபடி புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி அடுத்த வரியில் குந்தி மகாராணி என்ன சொல்கிறாங்கன்னா மூட திருஷா. மூட திருஷானா என்ன அர்த்தம், மூட திருஷானா முட்டாள்தனமாக பார்க்குறவங்க. முட்டாள்தனமாக பார்க்குறவங்க எப்படி, இப்போ உள்ள விஞ்ஞானிகளை சொல்கிறாங்க ப்ரோப்பா பொருளில், பொருளில் ப்ரோப்பா என்ன சொல்கிறார், இப்போ உள்ள விஞ்ஞானிகளை சொல்கிறாங்க. இப்போ உள்ள விஞ்ஞானிகள் எல்லாமே சொந்த முயற்சினால் கிருஷ்ணரை தெரிஞ்சு, அதாவது கிருஷ்ணரே இல்லை எல்லாமே சொந்த முயற்சினால் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. தங்களுடைய சொந்த முயற்சினால் தங்களுடைய அறிவை வச்சுட்டு எல்லாத்தையுமே செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, இந்த உலகம் எப்படி எல்லாம் இயங்கிட்டிருக்கு, சந்திர சூரியன் எப்படி இயங்கிட்டிருக்கு, இது மாதிரி பல விஷயங்களை தன்னுடைய சொந்த முயற்சினால் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. உயிர்வாளிகளை எப்படி உற்பத்தி ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி சொந்த முயற்சினால் அவங்க தெரிஞ்சுக்க முயற்சிக்கிறதுனால அவங்க எவ்வளவு ஜென்மங்களாக முயற்சி பண்ணாலும் அதுக்கு வந்து முடிவே காண முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து சொந்த முயற்சினால் தெரிஞ்சுக்கப்படக்கூடியவர் அல்ல. இந்த படைப்புடைய கருத்தா, படைப்பின் ஆரம்பம், படைப்பு எப்படி தொடங்குது, எப்படி இந்த படைப்பு முடியுது, இதெல்லாமே வந்து நம்ம சொந்த முயற்சினால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் கிருஷ்ணருக்கு இங்கே அதோக்ஷஜன் ஒருத்தருனா குந்திதேவ சொல்லலாம். அதோக்ஷஜா, அதோக்ஷஜன்னா நம்முடைய புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், நம்முடைய சிந்தனைகளுக்கும் நம்முடைய புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அப்படி உள்ள நம்முடைய சிந்தனைகளுக்கு புலன்களுக்கு அப்பாற்பட்ட கிருஷ்ணரை எப்படி சொந்த முயற்சினால் தெரிஞ்சுக்க முடியும், சொந்த முயற்சினால் தெரிஞ்சுக்க முடியாது. அவர் வந்து பிறப்பற்றவர், அழிவற்றவர், நித்தியமானவர், அவருடைய லீலைகள்லாம் திவ்யமானது அப்படிங்கிறத நம்முடைய செயற்கையான முறையினாலேயோ இல்லை சொந்த முயற்சினாலேயோ இல்லை மனக்கற்பனையினாலேயோ தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஜீவாத்மா வந்து நான்கு குறைகளுக்கு உட்பட்டவர். என்னென்ன நான்கு குறைகள்? ஜீவாத்மாவுக்கு நான்கு குறை இருக்கு இல்லையா? என்னென்ன நான்கு குறைகள்? தவறு செய்யக்கூடியவங்க, அறியாமல் இருக்கிறவங்க, ஏமாற்றக்கூடியவங்க, அப்புறம் புலன்கள் குறைபாடானது. ஜீவாத்மாட்ட இருக்கக்கூடிய குறைகள் என்னன்னா, ஜீவாத்மாவுடைய புலன்கள் குறைபாடானது, அவங்க தவறு செய்யக்கூடியவங்க, ஏமாற்றக்கூடியவங்க, மாயங்கிற அறியாமல் இருக்கக்கூடியவங்க. இந்த குறைபாடுகள் இருக்கிறதுனால விஞ்ஞானிகளாலேயோ இல்லை சொந்த முயற்சினாலேயோ இல்லை செயற்கையினாலேயோ இல்லை மனக்கற்பனையினாலேயோ கிருஷ்ணருடைய லீலைகள் அவருடைய செயல்கள் இந்த படைப்பெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அதை புரிஞ்சுக்கணுன்னா சாஸ்திரத்தை சரணடை, பாகவத புராணம், அப்புறம் ஆச்சாரியருடைய இந்த ஆச்சாரியருடைய வழிகாட்டுதலாம் தெரிஞ்சுக்க முடியும். பாகவதம், பாகவதம் வந்து சாஸ்திரம், பாகவதம் வந்து இந்த குறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. புராணங்கள் இதிகாசங்கள்லாம் இந்த குறைகளுக்கு அப்பாற்பட்டது. ஏன் இதிகாச புராணங்கள் இந்த குறைகளுக்கு அப்பாற்பட்டது? ஸ்ரீமத் பாகவதம் ஏன் இந்த நான்கு குறைகளுக்கு அப்பாற்பட்டது? வியாசதேவர். அப்ப வியாசதேவர் இந்த நான்கு குறைகளுக்கு உட்பட்டவரா? ஏன் வியாசதேவர் இந்த நான்கு குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்? பகவானால சக்தி அளிக்கப்பட்டதுனால வியாசர் வந்து சாதாரணமான மனிதர் கிடையாது. இந்த நம்ம உலகத்தில், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்ம எல்லாருமே சாதாரணமான மனுஷங்க, நம்ம எல்லாம் இந்த குறைகளுக்கு உட்பட்டவங்க. ஆனா வியாசர் பகவானால் ஒரு சக்தி அளிக்கப்பட்ட அவதாரமானதுனால அவர் இந்த நான்கு குறைகளுக்கு அப்பாற்பட்டவர். அதே மாதிரி அவர் கொடுக்கிற இலக்கிய புராணங்கள், வேதங்கள், இதிகாச புராணங்கள்லாம் நான்கு குறைகளுக்கு அப்பாற்பட்டது. குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்னால தான் இதை வர்ணிக்க முடியும் இல்லையா? வேத புராணங்களுக்கு, வேத புராணங்களை வந்து சொல்றன்னு சொல்லணும்னா அந்த குறைகளுக்கு அப்பாற்பட்டவங்களா இருக்கும். நான்கு குறைகள் உள்ளவங்கனால எப்படி அதை பத்தி சொல்ல முடியும்? அது கொடுக்க முடியாது. அதே மாதிரிதான் பகவானை வந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த குறையுடைய புலன்களால தெரிஞ்சுக்க முடியாது. எப்போ வந்து நம்ம பாகவதத்தை எடுத்துகிட்டு பக்தி தொண்டு செஞ்சு நம்ம வந்து இந்த நான்கு குறைகள்லேருந்து விடுபடுறோமோ அப்போ நம்ம வந்து பகவான் உள்ளபடியே தெரிஞ்சுக்கணும். பாகவதம் படிக்கும்போது என்ன ஆகிடும்? நம்மளை வந்து அறியாமையிலேருந்து விடுபடுவோம், ஏமாற்றக்கூடிய எண்ணம் போயிடும், தவறு செய்யக்கூடிய எண்ணம் போயிடும், அப்புறம் புலன்கள்லாம் பக்குவம் அடைய ஆரம்பிச்சிடும். இந்த குறைபாடு உள்ள புலன்கள் வந்து பக்குவம் அடையும். எப்படி பக்குவம் அடையும்? சாஸ்திரம் மூலமாக பார்க்க ஆரம்பிச்சிடும். கிருஷ்ணரை வந்து ஜடக்கண்களால் பார்க்க முடியாது. அதான் நேற்று படித்தோம், கிருஷ்ணரை வந்து ஜட கண்களால் பார்க்க முடியாது, சாஸ்திரங்கிற கண்ணால் தான் பார்க்க முடியும். சாஸ்திர சக்ஷுஷுன்னு சொல்லுவாங்க, சாஸ்திரம் மூலமாக தான் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்முடைய புலன்களை தொடர்ந்து பக்தி தொண்டில் ஈடுபடுத்தும் போது என்னாடும் அது தூய்மை அடைஞ்சும். எவ்வளவுக்குள்ள நம்ம பக்தி தொண்டில் ஈடுபட்டு பக்குவம் அடைகிறோமோ, பூரத்துவம் அடைகிறோமோ, அந்தளவுக்கு நம்ம பக்தியில் முன்னேற்ற அடையடைய கிருஷ்ணரும் தன்னை வெளிப்படுத்திட்டே வருவார். தூய்மையான பக்தி தொண்டு செய்யக்கூடிய பக்தனுக்கு கிருஷ்ணா தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துவார். அப்போது சாதுக்கள் மூலமாகவும் சாஸ்திரம் மூலமாக குரு மூலமாகவும் தெரிஞ்சுக்கணும். பகவானை தெரிஞ்சுக்க வழி அதுதான், சாது, சாஸ்திரம், குரு. சாதுக்கள்கிட்ட இருந்து கேட்கணும், சாஸ்திரத்தை கேட்கணும், சாஸ்திரம் படிக்கணும், அப்புறம் ஆன்மீக குருவை சரணடைஞ்சு அவருக்கு பணிவாக சேவைகள் செய்யணும். ஆன்மீக குரு இல்லாமல் நம்ம வந்து பகவானை தெரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் அர்ஜுனன்ட்டு பரிந்துருக்கிறேன், தத்வீத்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதே சந்திதே ஞானம் ஞானின தத்துவதர்ஷி. அர்ஜுனா, நீ என்னை உள்ளபடி தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? தத்வீத்தி, ஒரு ஆன்மீக குரு தேர்ந்தெடுத்துக்கோ. தத்வீத்தி பிரணிபாதேன, அவருக்கு சேவை பண்ணு. அவருக்கு சேவை பண்ணி அவர்கிட்ட பணிவாக நடந்து அடக்கமாக கேள்வியில் கேட்டு இருந்தீன்னா அவர் வந்து உண்மையை உனக்கு சொல்லி தருவார். உண்மையான ஆன்மீக குருகிட்ட போய் அவருக்கு சேவை பண்ணி அவருக்கு பணிவாக நடந்து அவர்கிட்ட அடக்கமாக கேள்வியில் கேட்டோன்னா தத்துவதரிசி, அவருக்கு வந்து தெரியும். அந்த உண்மையான ஆன்மீக குரு வந்து பகவானை நமக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா தன்னுடைய தூய பக்தனுக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்துறார். எந்த ஒரு பக்தன் தூய்மையாக பக்தி தோண்டில் பூர்ணத்துவம் அடைஞ்சு பக்தி தோண்டு பண்ணிட்டு இருக்கானோ அந்த உத்தமமான பக்தனுக்கு கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துவார். அப்பேற்பட்ட உத்தமமான பக்தர்னால தான் கிருஷ்ணரை கொடுக்க முடியும், கிருஷ்ணரை காமிக்க முடியும். அதனால வைஷ்ணவ ஆச்சாரியர்களை சரணிஞ்சு, ஒரு ஆன்மீக குருவை சரணிஞ்சு அவருக்கு பக்தி தோண்டு செய்யும்பொழுது கிருஷ்ணர் அவர் மூலமாக தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார். கிருஷ்ணர் நேரடியாக நம்ம பார்க்கறதுக்கு நம்ம அதிகாரம் கிடையாது, நமக்கு அந்த அருகதை கிடையாது. நம்ம ரொம்ப அசுத்தமான நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கோம், பௌதிக புலன்பத்தில் மூழ்கி போயிருக்கும். அப்படி உள்ள புலன்களை வச்சுட்டு எப்படி நம்மளால கிருஷ்ணரை பார்க்க முடியும்? கிருஷ்ணரே இப்போ நம்ம முன்னாடி வந்தால் கூட நம்மளால் அவரை புரிஞ்சிக்க முடியாது. ஒருவேளை கிருஷ்ணர் நமக்கு தரிசனம் கொடுத்தாருன்னா நம்ம ஜடக்கண்ணில் பார்த்து என்ன செய்ய போகிறோம், என்ன அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யும், அவர்கிட்ட எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்து கிருஷ்ணர் நமக்கு தரிசனம் கொடுக்குறாருன்னா நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாது. அவர் முன்னாடி அவர் எப்படி புகழ்ந்து பாடணும், அவர் எப்படி துதிக்கணும், எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு கூட தெரியாது. சில சமயம் பௌதிகமான தேவைகளாக கேட்டுக்கணும். அதனால தான் ஆச்சாரியனுக்கு கீழே இருந்து பக்தி தொண்டு செய்யும்போது ஆச்சாரியர் வந்து நம்மளை நல்ல நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை இதய நம்ம இதயத்தில் அசுத்தங்கள் எல்லாம் போக்கி நம்மளை வந்து பக்தி தோணில் முன்னேற்ற உடைய. அதனால் ஆச்சாரியனுடைய அனுக்கிறது இல்லாமல் கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கும். கிருஷ்ணர் நேரடியாக நம்மளால் அணுகவே முடியாது. முதலாளி ஆச்சாரியன் தான் பிரதானம். ஆச்சாரியன் பிரதானம், ஆச்சாரியனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் பக்தருடைய சங்கத்திலிருந்து பகவானுடைய பக்துய பக்தருடைய வழிகாட்டுதல் தான் நம்ம பகவானை தெரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லாட்டி இங்கே சொன்ன விஷயங்களில் தான் நான் மாட்டின்ருவோம். மாயா ஜவனிகா ஜன்னம் அஜானம் அஜானம் அதோக்ஷஜம் அவ்யயம் நலஷ்யே மூட திருஷா நடோ நாட்டியதரோ ஏதா. ஏன்னா மாயினுடைய வசத்தில் இருக்கிறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, முட்டாள்தனமாக கற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி பகவானை புரிஞ்சிக்க முடியும்? அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி உள்ளவங்களோட சங்கத்தை தவிர்த்து பக்தருடைய சங்கத்தில் வரும். பக்தருடைய சங்கத்தில் வரும்போது தான் புரிஞ்சிக்க முடியும். ஏன் வெளியில் உள்ளவங்களுக்கு பகவானை புரிஞ்சிக்க முடியல, ஏன் அவங்களுக்கு பகவான் எப்பவும் புரியாத புதிராக இருக்காருன்னா, அவங்க அந்த மாதிரி முட்டாள்களுடைய சங்கத்திலையும் விஞ்ஞானிகள் சொல்கிறத கேட்குறாங்க, சினிமா நடிகர்கள் சொல்கிறத கேட்குறாங்க, அரசியல் தலைவர்கள் சொல்கிறத கேட்குறாங்க, ஆனால் சாஸ்திரம் சொல்கிறதையும் சாதுகள் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்க பகவானை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஏதோ சினிமா நடிகர் ஏதாவது சொன்னால் அதை கேட்டுக்குவாங்க, அரசியல் தலைவர் ஏதாவது சொன்னால் அவனை கடவுளாக நினச்சி அவன் பின்னாடி போவாங்க. விஞ்ஞானி என்ன சொல்கிறாங்களோ அதான் உண்மையை இப்போ நம்பிட்டுருக்காங்க. இப்போ வந்து பெரிய விஞ்ஞான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஞ்ஞானிகள் தான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால அவங்க இவங்களாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பகவான்ருந்து அந்த ஜீவாத்மாவை கட்டுண்ட ஆத்மா, இவங்களே கட்டுண்ட நிலையில் இருக்காங்க, இவங்க எப்படி கட்டுண்ட ஆத்மாவை வழிநடத்த முடியும்? மாறாக என்ன பண்ணிடுவாங்க இவங்க, இவங்க வந்து இன்னும் நம்மளை பகவான்ருந்து ரொம்ப தொலைவில் கொண்டு போயிடுவாங்க. ஜனங்க அதான் இப்போது மாட்டிகிட்டு இருக்காங்க. எப்படி மாட்டின்ட்டாங்க? இந்த மாதிரி ஆட்கள் கூட தொடர்புனால இல்லையா? சில சமயங்களில் போலி அவதாரங்கள், போலி சாமியார்கள், சாஸ்திரம் தெரியாதவங்க, சுயநலத்துக்காகவும் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் ஆத்மீகம் பேசுகிறவங்க, அவங்க பின்னாடி போய் ஏமாந்துடுறாங்க. அவங்க தான் அஜ்ஞானம், அறியாமையில் உள்ளவங்க. ஏன்னா அவங்களுக்கே கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி நம்ம கிருஷ்ணரை காமிக்க முடியும் இல்லையா? எவ்வளோ ஆன்மீக இயக்கங்கள் இருக்குது, அதில் ஜனங்க போகிறாங்க, நம்பி போகிறாங்க. அப்போ அவங்க எப்படி சரியாக வழிநடத்தப்படுவாங்க? ஏன்னா அவங்களுக்கே கிருஷ்ணர் தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி உள்ளவங்களுடைய சங்கத்தை தவிர்க்கணும். இந்த மாதிரி பகவானை சன்னடையாதவங்க, பக்தி தூண்டை தீவிரமாக எடுத்துக்காதவங்க, பகவானுக்கு பக்தி செய்யாதவங்க, வைஷ்ணவ பரம்பரையோட தொடர்பு இல்லாதவங்க, இந்த நாலு வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கு இல்லையா? என்னென்ன நாலு வைஷ்ணவ சம்பிரதாயம்? ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், பிரம்மமோத்து கோடி வைஷ்ணவ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், சனத்குமார சம்பிரதாயம். இந்த நாலு சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் தான் பகவானை உள்ளபடி நமக்கு போதிச்சிருக்காங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமானுஜ ஆச்சாரியர் தோன்றினார், மாத்துவ சம்பிரதாயத்தில் மத்துவாச்சாரியர் தோன்றினார், பிரம்ம மத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாய இதில் தான் மத்துவாச்சாரியர் தோன்றினார், அப்புறம் ருத்ர சம்பிரதாயத்தில் விஷ்ணு சாமிங்கிற ஆச்சாரியர் தோன்றினார், சனத்குமார் சம்பிரதாயத்தில் நிம்பார்க்க ஆச்சாரியங்கிற நிம்பார்க்க ஆச்சாரியர் தோன்றினார். இப்படி இந்த ஆச்சாரியர்கள்லாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை முழுமுதல் கடலாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க, பக்தி தொண்டு குறித்து பிரச்சாரம் செய்திருக்காங்க, பக்தி தொண்டு குறித்து நிறைய சாஸ்திரங்களை கொடுத்துருக்காங்க, சம்பிரதாயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, அதில் வரக்கூடிய சீட பரம்பரையில் வரக்கூடிய சிஷ்யர்கள் இன்றளவும் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி சரியான வழிகாட்டுதல் உள்ள ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் உள்ள குருவை தேர்ந்தெடுத்து பண்ணும் பக்தி தொண்டு செய்யும்போது தான் நம்ம கிருஷ்ணர் வந்து அழிவற்றவர், அவர் நம்முடைய புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அவர் நித்தியமானவர், அவர் பிறப்பற்றவர், இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஏன் ஜனங்களுக்கு இது புரிய மாட்டேங்குதுன்னு ப்ரோபா என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று அறிவு பற்றாக்குறை, ஆத்மீய அறிவு கிடையாது. இன்னொன்று வந்து பாவகாரியங்களை பாவகாரியங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறைய பாவகாரியங்கள் செய்கிறாங்க. அந்த பாவகாரியங்களுடைய விளைவுனால பல பல ஜென்மங்களாக பாவகாரியம் செய்த அதோடய விளைவுனாலையும் அறிவு பற்றாக்குறையினாலையும் பொய் அகங்காரத்தினாலையும் பிடிவாதம் பொய் அகங்காரம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க கிருஷ்ணரை சரணடைய மாட்டாங்க, கிருஷ்ணரை மறுப்பாங்க. பார்க்குற இல்லையா, இந்த உலகத்தில் கிருஷ்ண பக்தியை நம்ம பிரச்சாரம் செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன் அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? காரணம் என்ன? நமக்கு பொய்யாக காரணம். நான் ஏன் கிருஷ்ணரை சரணடையணும்? எல்லா கடவுளும் ஒன்று தான், எந்த கடவுளை கும்பிட்டாலும் ஒன்று தான் அப்படி சொல்கிறவங்களாம் இருக்காங்களே. எந்த கடவுள் எந்த சாமி கும்பிட்டாலும் ஒன்று தான், எந்த கோயிலுக்கு போனாலும் ஒன்று தான் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் வரட்டு கௌரவம் பிடிச்சவங்க, வரட்டு கௌரவம்னா என்னது? எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை, நாங்கள் அது வேலை பண்ணணும், இந்த வேலை பண்ணணும் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி பொய்யாங்காரம், வரட்டு கௌரவம் பிடிச்சவங்க, அறிவு குறைந்தவங்க, அறிவு குறைந்த என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. சரி, ஒரு பக்தர் சொல்கிறாரு அதை கேட்டு செய்வோமே, அதுவும் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு கூட அவங்களுக்கு அறிவு கிடையாது. அப்புறம் ரொம்ப பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, மது அருந்துறது, மாமிசம் சாப்பிட்றது, தகாத உறவு பண்ணுறது, சூதாடுறது, இந்த மாதிரி பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அந்த பாவத்தினுடைய விளைவுனால அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கிறிஸ்தரை சரணடைய மாட்டாங்க. சரி, இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. அவங்க என்ன வழி இருக்குன்னா, பக்தருடைய காரணமற்ற கருணையை நம்பி இருக்க வேண்டியது. கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். கிருஷ்ணா தன்னுடைய காரணமற்ற கருணையினால் இந்த உலகத்தில் தோன்றி எண்ணற்ற லீலைகள் புரிஞ்சு கட்டுண்ட ஆத்மாக்களை கவர்றார். அப்போ புண்ணியம் செய்கிற ஆத்மாக்கள் கிருஷ்ணோட லீலையில் கவரப்படுவாங்க. அதே மாதிரி கிருஷ்ணா பகவத்கீதையை கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த பகவத்கீதையை படிக்கிறதுனாலையும் ஜீவாத்மாக்கள் இந்த அறியாமை இருள் போக்கப்படுது. அப்போ பகவத்கீதையும் கிருஷ்ணரையும் தெரிஞ்சுக்கணுன்னா பக்தருடைய சங்கம் ரொம்ப அவசியம். அதனால தான் ஆச்சாரியரும் கிருஷ்ணர் அனுப்பிச்சு வைக்கிறார். ஏன்னா ஆச்சாரியர் வந்து கிருஷ்ணரோட கருணை வாய்ந்தவர். கிருஷ்ணரால் இந்த உலகத்தில் வந்து பகவத்கீதை கொடுக்குறார், அப்புறம் லீலைகள் புரிகிறார், போயிடுறார். அவனால் கூட எல்லா ஜீவாத்மாக்களையும் விடுவிக்க முடியல. கிருஷ்ணோட லீலைகளை பண்ணும்போது, கிருஷ்ணா இந்த உலகத்தில் லீலை பண்ணும்போது கொஞ்சம் பேர் தான் அதில் கவரப்படுறாங்க, கொஞ்சம் பேர் தான் அதை ஈர்க்கப்படுறாங்க, எல்லாரும் அதை தீவிரமாக எடுத்துக்கிறது இல்லை. அதனால தான் கிருஷ்ணர் ஆச்சாரியர் அனுப்பிச்சு வைக்கிறார். ஏன்னா ஆச்சாரியர் அவரோட கருணை வாய்ந்தவர். ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு, அவர் நம்ம கூட வாழ்ந்து கிருஷ்ணர் எப்படி சரணடைகிறது, அவருக்கு எப்படி பக்தி பண்ணுறது காமிக்கிறார். அதனால தான் பகவானே ஆச்சாரியர் தான் வந்துடுறாரு இல்லையா. சைத்தன்ய மகாபிரபு வந்தார், நித்யானந்த பிரபு வந்தார், அத்வைதாச்சாரியராக வந்தார், ஸ்ரீவாஸ் தாக்கூரர், இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, எப்படி பகவான் கிருஷ்ணர் மேலே பக்தி செய்யணும்னு காமிச்சாங்க. ராமானுஜாச்சாரியர், பிரபுபாதர், இவங்கெல்லாம் ரொம்ப காரணமற்ற கருணையினால் என்ன பண்ணாங்க, நம்ம கூட இருந்து நம்முடைய குறைகள்லாம் பொருட்படுத்திக்காமல் நம்ம செய்கிற தவறுகள்லாம் மன்னிச்சு இல்லையா. பிரபுபாத் பண்ணார்ல, எவ்வளோ தப்பு பண்ணவங்களுக்கு கூட மன்னிச்சிட்டேன், சரி பரவாயில்ல, அவங்க குளிச்சிருந்தா பரவாயில்ல, தகாத உறவு பண்ணால் பரவாயில்ல, அவங்களுக்கு ஹரிநாமத்தை சொல்லட்டும் இல்லை, அவங்களுக்கு கிருஷ்ணோட நாமத்தை சொல்லட்டும் அப்படின்னு பிரபுபாத் ஆச்சாரியர் வந்து ரொம்ப இறங்கி வருவார். ரொம்ப கீழே, அவ்வளோ தூரம் கீழே இறங்கி வர்றார் ஆச்சார். பிரபுபாதர் வந்து அவருடைய நிலை என்னது, பிரபுபாத் வந்து உத்தமமான நிலையில் இருக்கார். அவர் எப்பவும் கிருஷ்ணோடைய ஸ்மரணத்தில் இருக்கார், கிருஷ்ணோட உலகத்தில் இருக்கார். பிரபுபாத் போன்ற ஆச்சாரியெல்லாம் கிருஷ்ணோட உலகத்தில் நித்தியமாக அவர் சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவங்களை இங்கே அனுப்புகிறாங்க. இங்கே அனுப்பும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த அந்த தளத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஜட உலகத்தில் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. ஆனால் எதுக்காக அவங்க வராங்க, அவங்க வந்து நம்மளை மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக வராங்க. அப்போ அவங்க நம்ம செய்யக்கூடிய தவறுகள்லாம் பார்த்து கூட, சரி பரவாயில்ல, இந்த கட்டுண்ட ஆத்மா இப்படி தான் இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கிருஷ்ண பக்தி ஈடுபடுத்துன்னு சொல்லி அவங்களை திருத்துறாங்க. அதனால் ராமானுஜாச்சாரி தான் பண்ணார். ராமானுஜாச்சாரி என்ன பண்ணார், எல்லா பாவிகளையும் கூப்பிட்டு, எல்லா ஜீவாத்மாக்களையும் கூப்பிட்டு ஹரி நாராயண நாமத்தை கொடுத்தார். எந்த பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் வைகுண்ட போகட்டும் இல்லையா. ஏசு கிறிஸ்து என்ன பண்ணார், எல்லா பாவிகளையும் நான் விடுவிக்கிறேன், அவங்க நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நீங்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், நீங்கள் இறைவன் நாமத்தை சொன்னீங்கன்னா உங்களை நான் உங்களோட பாவத்தில் நான் ஏற்றுக்கிறேன். இதுதான் இப்போ ஆச்சாரியன் அவ்வளோ கருணை வாய்ந்து வைப்பேன். ஆண்டவர் கூட நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கிறது யோசிப்பார். நம்ம சரணடைஞ்சாத எல்லாத்தையும் விட்டு சரணடையணும், அப்போ தான் எடுத்துக்குவார். ஆனால் ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கிறேங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் கருணை உள்ளவராக இருக்கும். ராமானுஜர் நினைச்சார் இல்லையா, இவங்களுடைய பாவம், இவங்க எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நாராயண நாமத்தை சொல்லி வைகுண்டம் போகட்டும், அதுக்கு நான் ஒருத்தர் நரகத்துக்கு போனால் பரவாயில்ல இல்லையா, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இவங்கெல்லாம் வைகுண்டம் போகட்டும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் சைத்தன்மா அப்படிய சிஷ்யர்களில் வாசுதேவ் தத்தான்னு ஒரு பக்தர் இருப்பார். அந்த வாசுதேவ் தத்தா என்ன பண்ணுவார்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு நாள் சைத்தன்மா அப்படி எப்பவுமே தன்னை வந்து பக்தனாக தான் காமிச்சுக்குவார். ஏன்னா அவர் ஒரு பக்தனுடைய ரூபத்தை ஏற்றுன்றதுனால, அவர் ஒரு பக்தனாக இந்த உலகத்தில் வந்ததுனால தன்னை கடவுள்னு எங்கேயுமே சொல்ல மாட்டார். எப்பவுமே தன்னை வந்து பகவானுடைய சேவகனாக தான் காமிப்பார். சில இடங்களில் மட்டும் அவர் அந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை வெளிப்படுத்துவார். அதில் ஒரு இடத்துல வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீட்டில் சைத்தன்ய மகாபிரபு மகாபிரகாச லீலைன்னு சொல்லி ஒரு நாள் அவருடைய விஷ்ணுடைய ஆல்டரில் போய் உட்காந்துட்டு எல்லா பக்தர்களையும் கூப்பிட்டு அவங்க விருப்பத்தையெல்லாம் பூர்த்தி செய்வார். எல்லா விஷ்ணுடைய பக்தருடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்வார். சிலருக்கு கிருஷ்ணரா தரிசனம் கொடுப்பார், சிலருக்கு ராமரா தரிசனம் கொடுப்பார், சிலருக்கு நரசிம்மர் வராக, இந்த மாதிரி எல்லா தரிசனம் கொடுத்து அவங்க எல்லாம் சந்தோஷப்படுத்துவார். அப்போ அதில் ஒரு பக்தர் வாசுதேவ் தத்தான்னு ஒரு பக்தர், அவர் என்ன பண்ணுவார்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்து ப்ரேயர் பண்ணுவார். என்ன ப்ரேயர் பண்ணுவார், சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும், புழு எறும்பு இருந்து பிரம்மா வரைக்கும் எல்லா ஜீவராசிகளும் ரொம்ப பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறதுனால, ரொம்ப கஷ்டப்படுறதுனால அவங்க வந்து உங்களை மறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய பாவத்தெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் அவங்களை வைத்து கூட்டின்னு போயிடுங்க. எவ்வளோ கருணை வாழ்ந்தவராக இருக்கும் இல்லையா, எல்லா ஜீவராசியுடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்க தயாராக இருக்கார். அதனால் நான் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல, நீங்கள் இவங்களை எல்லாம் வைண்டு கூட்டின்னு போடுவோம். சரி, இதுதான் வைஷ்ணவ். வைஷ்ணவன்னா ரொம்ப கருணை வாய்ந்த. ஸோ அதனால் குந்தி தேவி ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. அவங்க வந்து இந்த பிரார்த்தனை மூலமாக நம்ம எந்தளவுக்கு பகவானை வந்து சரணடையணும், எந்தளவுக்கு பகவான் மேலே பக்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் ஒன்று தராங்க. ஏன் ஒரு ஜீவாத்மா வந்து கிருஷ்ணரை சரணடைகிறது இல்லைன்னா அதுக்கு இதுதான் காரணம். அவனுடைய அறியாமை, அவன் வந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறது, அப்புறம் அவன் வந்து பொய் அகங்காரத்தில் இருக்குது. அப்போ எப்போ நம்ம வந்து பக்தருடைய சங்கத்தில் வர்றோமோ, பக்தருடைய சங்கத்தில் வந்துட்டு பிரபாடி புஸ்தகங்கள்லாம் படித்து அவங்ககிட்டருந்து கேட்கும்போது, பாகவதம் கேட்கும்போது இது மூணுமே போயிடும். நம்ம தொடர்ந்து பாகவதம் கேட்டுட்டே வந்தால் நம்ம அறியாமே போயிடும். அப்புறம் நம்மளுடைய பாவங்கள்லேருந்து நம்ம படிப்படியாக விடுபட்டுட்டே வருவோம், எல்லா பாவங்கள்லேருந்து விடுபட்டுடுவோம். கொஞ்சமாக பாவம் செய்கிற எண்ணமும் போயிடும், பாகவதம் கேட்க கேட்க என்னாடுன்னா நமக்கு பாவம் செய்கிற எண்ணமும் போயிடும், பாவ காரியத்திலிருந்து விடுபட்டுடுவோம். அதுக்கப்புறம் பொய் அகங்காரம் போயிடும். இப்படி தூய்மையான பக்தர்கள்ட்டிருந்து ஆச்சாரியருக்கு சேவை பண்ணி அவங்ககிட்டருந்து நம்ம பாகவதம் கேட்டு பக்தி தொண்டு பண்ணி ஹரிநாம சொல்லிகிட்டே இருந்தோம்னா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி சொல்லும்போது என்னாயிடும், இந்த மூணுலேருந்து விடுபடலாம். அறியாமை, அப்புறம் பாவ வாழ்க்கை, அப்புறம் பொய் அகங்காரம். இதுலேருந்து விடுபடும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணர் மேலே அன்பு வளர்த்தோம், தூய்மையான அன்பு வெளிப்பட ஆரம்பிச்சு. இந்த காரணத்தினால தான் தூய்மையான அன்பு வெளிப்பட மாட்டேங்குது கிருஷ்ணர் மேலே. ஏன் தூய்மையான விழிப்புணர்வு இதெல்லாம் அப்படி இருக்கு, இந்த மாதிரி இந்த எண்ணங்கள்லாம் இருக்கிறதுனால, இந்த இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறதுனால கிருஷ்ணர் மேலே நமக்கு தூய்மையான அன்பு வெளிப்பட மாட்டேங்குது. அதனால தான் சைத்தன்யா சொன்னார், நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்த கவஹோய் சவணாதி சித்த சித்தி கரவதோய். கிருஷ்ண உணர்வு எல்லாருடைய இதயத்தில் இருக்குங்கிறார் சைத்தன்யா, எல்லா ஜீவராசுடைய இதயத்தில் இருக்குங்கிறார். நம்மகிட்ட மட்டும் இல்லை, மனுஷங்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசுடைய இதயத்திலும் கிருஷ்ண உணர்வு இருக்கு, ஆனால் அது மறைந்த நிலையில் இருக்குங்கிறார். அதை வந்து வெளிக்கொண்டு வரணும், உறங்கிய நிலையில் இருக்கிறது, வெளிப்படையை செய்யணும். எப்படி வெளிப்படையை செய்யறது? சிரவணாதி சித்த சித்தி கரவதோய், தொடர்ந்து கிருஷ்ணனுடைய நாமங்களை லீலைகளும் கேட்க கேட்க அந்த உணர்வு வெளிப்படும், வெளிப்படை. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நாமத்தை சொல்ல 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 உணரலாம், கிருஷ்ணரை உணரலாம், கிருஷ்ணர் இருக்கிறது உணரலாம், அவருடைய லீலைகள், அவருடைய லீலைகள் திவ்யமானது, அவருடைய படைப்பு திவ்யமானது, அவருடைய நாமம் எல்லாமே திவ்யமானதுங்கிறது உணரலாம். ஓகே, நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி ஜாய், குஞ்சி மகாராணி கி, ஸ்ரீல பிரபுபாதி கி, ஜாகோத்தேன்.